காட்சி பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையிலும் www.planetaudio.org.nz இணையதளத்திலும் கேட்டு ரசிக்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் காலை வந்தனங்கள்.
சங்கநாதம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். பளிச்சிடும் பகலவனின் ஒளி மரங்களுக்கு ஒளித்தொகுப்பாகி உணவை சேமிப்பதைப் போல பலனுள்ள பல பாரம்பரிய உண்மைகளை மனித மனங்களுக்கு மருந்தாக்கி தமிழினை வளர்த்திட வருகிறது உங்கள் சங்கநாதம் நேயர்களே. இன்று 17ஆம் தேதி நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை, ஹே விளம்பி கார்த்திகை திங்கள் முதலாம் நாள், சபர் 27. சில சொற்களால் பல பொருளை உணர்த்தி சிந்தனையை தூண்டிவிட்டு சிறந்த மனிதனாக நாம் மாற உங்கள் சிந்தனைக்காக ஓர் திருக்குறள்.
ஒருவன் தன் உள்ளமறிய பொய்யின்றி நடந்தால் அத்தகையவன் உலகத்து மக்களின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான்.
அடுத்து வருவது மறைந்து வரும் வரலாறுகள். கப்பலோட்டிய தமிழரான வாகுசியை பற்றி பேச வருகிறார் முத்துக்கண்ணன் அவர்கள்.
வணக்கம். மறைந்து வரும் வரலாறுகள். மறைந்து வரும் வரலாறுகளில் இன்று நாம் பார்க்க போகும் தலைவர் வாவு சிதம்பரம் பிள்ளை. வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பிரபலமாக தமிழ்நாட்டில் வாவூசி என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டார். அவர் 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் இந்தியாவின் மிக முக்கியமான வழக்கறிஞர்களில் அவரும் ஒருவர். தனது சொந்த மாநிலமான தமிழ்நாட்டில் வலுவான தொழிற்சங்கங்கள் இயங்க தலைமை வகித்தாலும் ஆங்கிலேயரிடமிருந்து இந்திய சுதந்திரத்திற்காக போராடினார். தூத்துக்குடி மற்றும் கொழும்பு இடையே முதல் உள்நாட்டு கப்பல் சேவையை அமைத்த முதல் மனிதர் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகிறார். அவருக்கு புரட்சி மனப்பான்மையும் ஆங்கிலேயருக்கு எதிராக தைரியமாக செயல்படும் திறனும் இருந்ததால் அவருக்கு பாரிஸ்டர் பட்டம் பறிக்கப்பட்டது. அவரது துணிச்சலான தன்மையை அவருக்கு கப்பலோட்டிய தமிழன் என்றும் பெயரும் எடுத்துக் கொடுத்தது. அவரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சுதந்திரத்திற்காக அவருடைய பங்களிப்பை பற்றி மேலும் பார்க்கலாம். வாவூசி அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் ஓட்டப்பிடாரத்தில் செப்டம்பர் 5ஆம் தேதி 1872ஆம் ஆண்டு பிறந்தார். அவரது தந்தை உலகநாத பிள்ளை, நாட்டின் மிக முக்கியமான வழக்கறிஞர்களில் அவரும் ஒருவர். தனது கல்வியை முடித்த பிறகு அவரது தந்தையின் வழியில் தொடர்ந்து செல்ல ஊக்குவித்து அவர் சொந்த ஊரான ஓட்டப்பிடாரத்தில் அருகில் உள்ள திருநெல்வேலியில் சேர்ந்து கல்வி பயின்றார். தனது பள்ளி படிப்பை முடித்த பிறகு ஓட்டப்பிடாரத்தில் உள்ள மாவட்ட நிர்வாக அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்தார். சில ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் சட்டப்பள்ளியில் சேர்ந்து சட்ட ஆய்வுகளை நிறைவு செய்து தனது தந்தையான உலகநாதன் பிள்ளையும் போல் வழக்கறிஞரானார். சட்ட தொழிலில் அவர் மிகப்பெரிய உத்வேகம் இருந்தாலும் அவர் தந்தை உலகநாதன் பிள்ளை அவர்கள் செயல்படும் பாணியில் அவர் செயல்படவில்லை. அவரது தந்தை சமுதாயத்தில் பணக்காரர்களின் பிரச்சனைக்கு மட்டுமே வாதாடுபவர். ஆனால் வாவூசி அவர்கள் ஏழை மக்களின் மீது கொண்ட அனுதாபத்தினால் பல தருணங்களில் தனது செல்வாக்கு மிக்க தந்தையின் விருப்பத்திற்கு எதிராக வாதாடியிருக்கிறார். தமிழ்நாட்டில் 3 துணை நீதிபதிகளின் ஊழல் குற்றச்சாட்டுகள் என்ற வழக்கில் சிறப்பாக வாதாடி குற்றவாளிகளை குற்றம் நிரூபித்ததனால் அவரது வக்கீல் தொழில் மேலும் பாராட்டப்பட்டது. அவருடைய அரசியல் வாழ்க்கை. செயல்முக அரசியலின் நுழையும் பொருட்டாக 1905ஆம் ஆண்டு வாவூசி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினரானார். இந்தியாவில் சுதேசி இயக்கம் தலைதூக்கிய அந்த நேரத்தில் சுதேசி இயக்கத்தின் தலைவர்களான லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர் போன்றோரும் ஆங்கிலேய வர்த்தக பேரரசின் வற்புறுத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயற்சி செய்தனர். அந்த காரணத்திற்காக தனது பாரம்பரிய கைத்தொழில்கள் மற்றும் அவற்றை சார்ந்த சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சுப்பிரமணிய சிவா மற்றும் சுப்பிரமணிய பாரதி அவர்கள் சென்னை மாகாணத்தில் போராடினார்கள். இதுவே வாபூசியை இந்திய தேசிய காங்கிரசில் கட்சியில் சேரவும் சென்னை மாகாணத்தில் உறுப்பினருடன் சேர்ந்து போராடவும் தூண்டியது. பின்னர் அவர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் சேலம் மாவட்ட அமர்வில் தலைமை தாங்கினார். கப்பல் நிறுவனம். இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தவுடன் இந்திய சுதந்திரம் பெறுவதற்காக அவர் நாடு முழுவதும் சுதேசிய பணியில் மூழ்கினார். அவர் சுதேசிய வேலையில் ஒரு பகுதியாக இலங்கை கடலோரங்களில் ஆங்கிலேய கப்பல் போக்குவரத்தின் ஏகோபதியத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க எண்ணினார். சுதந்திர போராட்ட வீரர் ராமகிருஷ்ணவதால் ஈர்க்கப்பட்ட அவர் நவம்பர் 12 தேதி 1906 ஆண்டு சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் என்ற நிறுவனத்தை நிறுவினார். தனது கப்பல் போக்குவரத்தை தொடங்கி 2 நீராவி கப்பல்களான SS கலிலியோவையும் SS லாலோவையும் மற்றும் சுதேசி உறுப்பினர் அரவிந்த கோஸ் மற்றும் பாலகங்காதர் உதவியுடன் வாங்கினார். ஆங்கிலேய அரசாங்கம் மற்றும் ஆங்கிலேய வியாபாரிகள் கோபத்தை தூண்டியது. வாவூசியின் கப்பல்கள் தூத்துக்குடி கொழும்பு இடையே வழக்கமான சேவையை தொடங்கியது. அவரது கப்பல் போக்குவரத்து நிறுவனம் ஒரு வர்த்தக மையமாக செயல்பட்டு வந்தது. பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனம் இந்த போட்டியை சமாளிக்க முடியாமல் கட்டணத்தை குறைக்க முடிவு செய்தது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக வாவூசியை தனது கப்பல் கட்டணத்தை மேலும் குறைத்தார். கடைசியில் பிரிட்டிஷ் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பயணிகளை இலவசமாக அழைத்துச் செல்வதாக கூறியது. பயணிகளும் இலவச சவாரி மற்றும் குடைகள் வழங்கும் உத்திகளை கையாண்டனர் ஆங்கிலேயர்கள். ஆனால் வாவூசி அவ்வாறு முடியவில்லை. இதனால் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி திவாலாகும் நிலைமைக்கே சென்றது. அவர் நாட்டின் சுதேசிய இயக்கத்தை விரிவாக்கும் தவறான ஆங்கிலேய அரசாங்கத்தை இந்திய மக்களிடம் விருப்புணர்வு ஏற்படும் நோக்கத்துடன் இருந்தார். அதனால் அவர் ஆங்கிலேயர்களால் சிறைபிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். டிசம்பர் 12 தேதி 1912 ஆண்டு அவரை விடுதலை செய்தனர் ஆங்கிலேயர்கள்.
அஞ்சாமை என்பது தமிழனின் தனித்துவம் என்பதை உணர்த்தும் வகையில் இலங்கை பெண்ணின் துணிச்சலான பேச்சு இதோ உங்களுக்காக.
இன்றைக்கு தமிழனுக்கு எதிராக உலக நாடுகள் எல்லாம் மிக அழகாக தந்திரமாக பகடை உருட்டிக் கொண்டிருக்கிறது. ஆம், நாங்களும் அவர்களுக்கு பின்னால் பிஸ்கட்டுகளுக்கு அலையும் நாய்க்குட்டிகளைப் போல வாலாட்டிக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய பண்பாடும் பாரம்பரியமும் பூச்சியங்களாக அடையாளம் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது, குப்பைகளாக காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படியானால் எதற்காக இந்த குப்பை பண்பாட்டின் ஆலயங்களையும் கட்டடங்களையும் சுற்றி உங்களுடைய ஐரோப்பிய அமெரிக்க ஆய்வு இயந்திர பேரிலே கழுகுகள் சுற்றி சுற்றி வட்டமடிக்க வேண்டும்? எங்களுடைய மரணக்களையும் இசைக்களையும் ஆய்வு செய்வதற்காக எதற்காக நீங்கள் கோடி கோடியாக செலவு செய்ய வேண்டும்? எங்களுடைய யோகக்களையை கோடி ரூபாய் செலவில் எதற்காக நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும்? அதையும் தாண்டி எங்களுடைய மூலிகை காடுகளுக்குள்ள எதற்காக ரகசியமாக உங்களுடைய உலங்கு வானூர்திகள் உலாவ வேண்டும்? ஏதோ இருக்கிறது என்பதனால் தனி எங்களை சுற்றி சுற்றி வருகிறீர்கள். இன்றைக்கு எப்படி இயேசுவினுடைய இயேசு சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற போது அவருடைய மேலாடை எனக்கு உள்ளாடை எனக்கு என்று ஆள் ஆளுக்கு சீட்டு போட்டுக் கொண்டார்கள், அதை போல இன்றைக்கு தமிழன் நிலங்களுக்கும் சொத்துக்களுக்கும் ஆள் ஆளுக்கு உனக்கு எனக்கு என்று அடிபட்டு கொண்டு சீட்டு போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு தெரியுமா? தெரியாது. தோற்க போகிறோமா? எப்படி போர் செய்ய போகிறோம்? எது வெற்றி? இப்படை தோற்கின் என்பதற்கு முன்பதாக எது வெற்றி? வெற்றி என்பது ஒரு இனத்தை அழித்து இன்னொரு இனம் வாழ்வது கிடையாது. வெற்றி வெற்றி என்பது எந்த இனம் தன்னுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்கிறதோ அதற்கு பெயர் தான் வெற்றி. நம்முடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்ள என்ன செய்ய போகிறோம்? இன்னொரு யுத்தம் செய்ய போகிறோமா? 30 ஆண்டுகள் படை வளர்த்தோம், ஒரே நாளில் தாரை வார்த்து கொடுத்தோம், வீட்டுக்கு ஒரு வீரன் என்று அனுப்பி அனுப்பி இன்றைக்கு அனுப்புவதற்கு எங்களிடம் எதுவும் கிடையாது, இலக்கு எதுவும் கிடையாது. இந்த நேரத்தில் எந்த ஆயுதத்தை ஏந்தி இந்த படையை பாதுகாக்க போகிறோம்? நமக்குள்ளே 1000 பிரிவுகள், ஜாதி சண்டை, மத சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டை, தேயிலை தோட்டங்களுக்கு கீழே தமிழன் செத்து விழுகிற போது இந்திய தமிழ் தமிழ்தானே என்று பேசாமல் இருந்தோம். ஒரு நாடை ஒரு தமிழனை 18 நாடுகள் சேர்ந்து தம்சம் செய்த போது என்ன செய்து கொண்டிருந்தோம்? இலங்கை தமிழ்தானே என்று பார்த்துக் கொண்டிருந்தோம். எப்படி போனால் நம் படைக்கு என்ன ஆகும்? எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, நான் ஒரு மரத்தமிழச்சி, எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, எதிர்காலத்தையே எனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும். அவளுக்கு அவளுடைய தமிழின் அருமையை சொல்லி சொல்லி கதை கதையை சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும். அதற்கு முதலாவது என் இனம் இருக்க வேண்டும். ஐயா, என் இனம் இருப்பதற்காக எந்த ஆயுதத்தை எடுத்து நான் போராடுவேன்? நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், பஞ்ச பூதங்களையும் முகவரிகளாக சொன்ன இனம் எங்களுடைய இனம். அந்த ஆயுதத்தை கையில எடுப்போம். இயற்கையை பாதுகாப்பதுதான் ஒரு இனத்தை பாதுகாப்பதாகும். இறுதியில் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். புலி பதுங்குவது எல்லாம் பயந்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது. நன்றி.
என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா.
தமிழ் பூங்கா அரும்புகள் 2017 கலை நிகழ்வுகள். தமிழ் பூங்கா சிறார்களின் 15th வருட கலை நிகழ்வில் கலந்து ஊக்குவிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். December 9 மாலை 6 மவுண்ட் அல்பர்ட் போர் ஞாபகார்த்த மண்டபம். அனுமதி இலவசம்.
விசேட அறிவித்தல். நியூசிலாந்து தமிழ் சங்கத்தின் அறிவித்தல். நியூசிலாந்து தமிழ் சங்கத்தின் ஆதரவில் நீண்ட காலத்தின் பின் தற்போது இலங்கை பாராளுமன்றத்தில் தயாரிக்கப்பட்டு வரும் புதிய அரசியலமைப்பு திட்டம் பற்றி ஒரு கருத்தரங்கு கலந்துரையாடல் எமது நியூசிலாந்து தமிழ் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் 26th மாலை 6 திரு கிங்ஸ் பெக்லிம் மைக்ரோவே கூட்டத்தில் நடைபெறும். எனவே நியூசிலாந்தில் உள்ள தமிழ் அமைப்புகளும் புத்திஜீவிகளும் தவறாது கலந்து தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தால் அதை இலங்கை அரசாங்கத்தின் யாப்பு குழுவுக்கு அனுப்பி வைக்க முடியும். இந்த நடைமுறை புலம்பெயர் தமிழர்களின் கட்டாய கடமையாகும். எனவே தயவு செய்து இதில் கலந்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறது நியூசிலாந்து தமிழ் சங்கம். நன்றி.
நீர்களே, உங்களில் சிலருக்கு தெரிந்த கதையை மீண்டும் ஒருமுறை நினைவு கூற விரும்புகிறேன். சிறுவயதில் ஒரு நாள் பள்ளியிலிருந்து வந்த தோமஸ் அல்வா எடிசன் கையில் ஒரு கவருடன் வந்தார். உள்ளே உள்ள கடிதத்தை தன் அம்மாவிடம் மட்டுமே கொடுக்க வேண்டும் என தன் ஆசிரியர் கூறியதாக சொல்லிக் கொடுத்தார். அந்த கடிதத்தை அந்த தாய் கண்ணீரோடு சத்தமாக தன் மகன் கேட்கும்படியாக இப்படி படித்தாள். உங்கள் மகனின் அறிவு திறமைக்கு முன் எங்கள் பள்ளி மிகவும் சிறியது. அவனுக்கு கற்பிக்க திறமையான ஆசிரியர்கள் எங்களிடம் இல்லை. அதனால் தயவு செய்து நீங்களே உங்கள் மகனுக்கு கற்பிப்பது நல்லது என்று. பல ஆண்டுகளுக்கு பிறகு எடிசனின் தாயாரும் காலமாகிவிட்டார். எடிசனும் அந்த நூற்றாண்டின் சிறந்த ஆராய்ச்சியாளராகவும் கண்டுபிடிப்பாளராகவும் ஆனார். இப்படி இருக்கையில் ஒரு நாள் தனது வீட்டின் பழைய சாமான்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த போது அவர் தன் அம்மாவிடம் முன்பொரு முறை பள்ளியிலிருந்து கொண்டு வந்த கொடுத்த கடிதம் எதேச்சையாக கண்ணில் பட அதை எடுத்து படித்து பார்த்தார். அதில் இப்படி எழுதியிருந்தது. என்ன தெரியுமா? மூளை வளர்ச்சி குன்றிய உங்கள் மகனை இனிமேல் எங்கள் பள்ளிக்கு நீங்கள் அனுப்ப வேண்டாம் என்று. இதை படித்த எடிசன் கதறி அழுதார். பின் அவரது டைரியில் கீழ்கண்டவாறு எழுதினார். மூளை வளர்ச்சியற்ற தாமஸ் ஆல்வா எடிசன் தனது தாயாலேயே மாபெரும் கண்டுபிடிப்பாளனாக ஆனான் என்று. தன் பிள்ளைகள் மீதான உயர்வான எண்ணங்கள் அவர்களை மிக உயரத்துக்கு கொண்டு செல்லும். வீணென யாரும் இங்கே படைக்கப்படவில்லை. உங்களுக்குள்ளே உள்ள திறனை அறிவது கடினம்தான். கண்டுணர்ந்தால் சிகரம் தொடுதல் நிச்சயம். குழந்தைகள் மனதில் தன்னம்பிக்கையை விதையுங்கள். இதோ அவரை பற்றிய சிறு சுயசரிதை.
Genius is 1% inspiration and 99% perspiration. அதாவது மதிநுட்பம் என்பது ஒரு விழுக்காடு ஊக்கம், 99 விழுக்காடு வியர்வை என்ற புகழ்பெற்ற பொன்மொழியை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாம் சந்திக்கவிருப்பவர் வேறு யாருமல்ல, அந்த பொன்மொழியை கூறியவரும் அதனை வாழ்ந்து காட்டியவருமான ஈடு இணையற்ற கண்டுபிடிப்பாளர் தாமஸ் ஆல்வா எடிசன். ஓர் ஏழை அமெரிக்க குடும்பத்தில் 1847 ஆண்டு பிப்ரவரி 11 தேதி பிறந்தார் எடிசன். பள்ளியில் அவர் மந்தமாக இருந்ததால் படிப்பு ஏறவில்லை. ஆனால் இயற்கையிலேயே எதை பார்த்தாலும் ஏன், எப்படி என்று கேள்வி கேட்பதோடு ஆராய்ச்சி செய்து பார்க்கும் துருதுருப்பு அவரிடம் இருந்தது. ஒருமுறை கோழி அடை காத்து குஞ்சு பொறிப்பதை பார்த்து தானும் முட்டைகள் மேல் அமர்ந்து கோழி குஞ்சுகள் பிறக்குமா என்று முயன்று பார்த்திருக்கிறார் எடிசன். நமக்கு நகைப்பாக இருக்கலாம், ஆனால் பிஞ்சு வயதிலேயே கேள்வி கேட்கும் அவரது செயல்பாடுதான் பிற்காலத்தில் பல்வேறு கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த அவருக்கு உதவியது. ஆரம்பத்திலேயே அவர் பள்ளியை விட்டு வெளியேறியதால் ரயில் வண்டியில் செய்தித்தாள் விற்கும் வேலை பார்க்க தொடங்கினார். அங்கும் கூட அவர் ஒரு ரயில் பெட்டியில் ஒரு சிறு அச்சு இயந்திரத்தை வைத்து தானே செய்தித்தாட்களை தயாரிக்க ஆரம்பித்தார். மேலும் ரயில் வண்டியின் ஒரு மூலையில் சிறிய ஆராய்ச்சி கூடத்தை உருவாக்கி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வெவ்வேறு ஆராய்ச்சிகளை செய்து பார்ப்பார். ஒருமுறை ரயில் குலுங்கி நின்ற போது அவரது ஆய்வுக்கூடத்தில் இருந்த பாஸ்பரஸ் கீழே கொட்டி ரயில் பெட்டியில் தீப்பிடித்துக் கொண்டது. ஆத்திரமடைந்த வண்டி அதிகாரி எடிசனின் அச்சு இயந்திரத்தையும் ஆய்வுக்கூட பொருள்களையும் வீசி எறிந்ததோடு எடிசனின் கன்னத்தில் தன் பலம் கொண்ட மட்டும் ஓங்கி அறைந்தார். அந்த அடியின் தாக்கத்தால் எடிசனுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு பக்கம் காது கேளாமல் போனது என்பது வரலாற்று உண்மை. அந்த அதிகாரியால் எடிசனின் உடலில் மட்டும்தான் காயம் விளைவிக்க முடிந்ததை தவிர அவரது உள்ளத்தையும் வைராக்கியத்தையும் துளி கூட அசைக்க முடியவில்லை. அந்த விபத்து நிகழ்ந்த அதே ரயில் நிலையத்தில் ஒருமுறை ஒரு சிறுவன் தண்டவாளத்தில் விளையாடிக் கொண்டிருந்தான். அவனை நோக்கி ஒரு ரயில் பெட்டி விரைவதைக் கண்ட எடிசன் கையிலிருந்த செய்தித்தாட்களை எரிந்துவிட்டு ஓடிப்போய் தகுந்த நேரத்தில் அச்சிறுவனின் உயிரை காப்பாற்றினார். அந்த ரயில் நிலையத்தின் தலைமை அதிகாரியான அச்சிறுவனின் தந்தை மகிழ்ந்து போய் எடிசனுக்கு நன்றி கூறி அவருக்கு தந்தி அனுப்பும் முறையை கற்றுக் கொடுத்தார். அதனை விரைவாக கற்றுக்கொண்ட எடிசன் தந்தி அனுப்பும் வேலைக்கு மாறினார். அந்த வேலையில் சேர்ந்த பிறகுதான் அவர் ஒவ்வொரு கண்டுபிடிப்பாக நிகழ்த்த தொடங்கினார். உதாரணத்திற்கு, இரவு நேரங்களில் ரயில் அதிகாரிகள் ஒவ்வொரு மணி நேரமும் சமிக்ஞை அனுப்ப வேண்டிய அவசியம் இருந்தது. அதனை ஏன் தானியக்க மயமாக்க கூடாது என்று சிந்தித்த எடிசன் அந்த முறையை கண்டுபிடித்தார். ஒருமுறை சின்சினாட்டி ரயில் நிலையத்தில் இருந்த போது அங்கு எலி தொல்லை அதிகமாக இருந்ததை பார்த்தார். உடனே எலிகளை செயல் இழக்க செய்யும் கருவியை கண்டுபிடித்தார். இப்படி பார்வையில் பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் அவர் தீர்வு காண தொடங்கினார். 1876 அவர் மென்லோ பார்க்கில் புகழ்பெற்ற தனது ஆராய்ச்சி கூடத்தை அமைத்தார். அந்த ஆராய்ச்சி கூடத்தில் தான் உலகம் போற்றும் பல கண்டுபிடிப்புகளை அவர் நிகழ்த்தினார். அலெக்சாண்டர் கிரஹம் பெல் உருவாக்கிய தொலைபேசியை கார்பன் டிரான்ஸ்மிட்டர் என்ற பாகத்தை கண்டுபிடித்ததன் மூலம் எடிசன் தான் செம்மைப்படுத்தினார். அதன் பிறகு போனோகிராஃப் என்ற குரல் பதிவு இயந்திரத்தை கண்டுபிடித்து அறிவியல் உலகை வியப்பில் ஆழ்த்தினார் எடிசன். அவரது கண்டுபிடிப்புகளிலேயே போனோகிராஃப் தான் ஆக பிரசித்தி பெற்றதாக கருதப்படுகிறது. ஒலிக்கான சாதனத்தை உருவாக்கிய பிறகு அவரது கவனம் ஒளியின் பக்கம் திரும்பியது. மின் விளக்குகளை பற்றி ஆராயத் தொடங்கினார். ஒரே மின் அலையில் பல விளக்குகளை ஒளிரச் செய்ய முடியுமா என்று எடிசன் சிந்தித்தார். நிச்சயம் முடியாது என்று அடித்து கூறினர் சமகால விஞ்ஞானிகள். ஆனால் முடியாது என்ற சொல்லையே தனது அகராதியிலிருந்து அகற்றியிருந்த எடிசனுக்கு அது தீர்க்கக்கூடிய ஒரு சவாலாகவே பட்டது. அவரும் அவரது 50 உதவியாளர்களும் பணியில் இறங்கினர். எடிசனுக்கு தேவைப்பட்டது மின்சக்தியின் தாக்கத்தை தாங்கக்கூடிய, அதே நேரத்தில் சுற்றளவு குறைவாக உள்ள ஒளிரும் ஒரு பொருள், அதாவது விளக்குகளின் உள்பகுதியில் உள்ள ஃபிலமெண்ட். பல்வேறு கனிமங்களை கொண்டு கிட்டத்தட்ட 1600 சோதனைகளை செய்து பார்த்தார் எடிசன். அதன் மூலம் மின் விளக்குகள் பற்றி ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் 3000 கோட்பாடுகளை வகுத்தார். அவற்றுள் ஒரே ஒரு கோட்பாடுதான் அவர் தேடிய விடையை தரக்கூடியதாக அமைந்தது. ஒரு நூல் இழையில் கார்பன் சேர்த்து 5 மணி நேரம் தீயில் சூடு காட்டி பின்னர் குளிர வைத்தார். அந்த கார்பன் இழையை காற்று அடைக்கப்பட்ட ஒரு கண்ணாடிக்குள் வைத்து அதனுள் மின்சாரம் பாய்ச்சி பார்ப்பதுதான் நோக்கம். அந்த கார்பன் இழை மிகவும் லேசாக இருந்ததால் பல முறை ஒடிந்து போனது. ஆனால் ஒடியவில்லை எடிசனின் தன்னம்பிக்கை. பல முறை முயன்று கடைசியாக அந்த கார்பன் இழையை ஒடியாமல் கண்ணாடிக்குள் வைத்து மின் விசையை அழுத்தினார். மின் விளக்கு எரிந்தது. சமகால விஞ்ஞானிகளின் கூற்று சரிந்தது. எடிசனின் அதீத திறமை உலகுக்கு புரிந்தது. நமக்கு மின் ஒளி கிடைத்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாள் 1879 அக்டோபர் 21 அதன் பிறகு டைனமோ, பல்வேறு அளக்கும் கருவிகள், சினிமா கேமராவின் முன்னோடியான கினெட்டோகிராஃப், எக்ஸ்ரே படங்களை பார்க்க உதவும் புளோரோஸ்கோப் என அவரது கண்டுபிடிப்புகள் தொய்வின்றி தொடர்ந்தன. 1931 அக்டோபர் 18 86வது வயதில் அவரது உயிர் பிரிந்தது. அதுவரை ஆராய்ச்சியும் கண்டுபிடிப்புமே அவரது உயிர் மூச்சாக இருந்தன. தம் வாழ்நாளில் அவர் நிகழ்த்திய கண்டுபிடிப்புகளின் மொத்த எண்ணிக்கை என்ன தெரியுமா? 1300. சரித்திரத்தில் வேறு எந்த கண்டுபிடிப்பாளரும் கிட்ட கூட நெருங்க முடியாத எண்ணிக்கை அது. அதனால்தான் அவரை கண்டுபிடிப்புகளின் தந்தை என்று தனது ஏடுகளில் பதித்துக் கொண்டிருக்கிறது வரலாறு. எண்ணிலடங்கா கண்டுபிடிப்புகளை செய்த தாமஸ் ஆல்வா எடிசனின் தாரக மந்திரம் என்ன தெரியுமா? அதனை அவரே ஒருமுறை கூறினார் இவ்வாறு:
வாழ்க்கையை அழிக்கக்கூடிய எந்த கண்டுபிடிப்பையும் நான் செய்ய மாட்டேன், ஏனெனில் மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதே எனது நோக்கம்.
அந்த நல்ல நோக்கத்தின் அளவிட முடியாத பலன்களை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் அந்த மின் விசையை அழுத்தும் போது உங்களை சுற்றியுள்ள இருளை போக்குவதும் ஒளியை தருவதும் அன்று எடிசன் சிந்திய வேர்வைதான். எடிசன் செய்து காட்டியது போல ஒரு விழுக்காடு ஊக்கத்தை முதலீடு செய்து 99 விழுக்காடு வியர்வையை சிந்த நீங்கள் தயாராக இருந்தால் உங்களுக்கும் அந்த வானம் வசப்படும்.
பாரிலுள்ள பல செய்திகளை பார்க்காத எமக்கு சில நிமிடங்களில் வாய்மொழியால் விறுவிறுப்பாக வழங்க வருகிறார் வாழ்நாள் சாதனையாளர் அவர்கள்.
டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வழங்கும் உலக செய்திகள். 14-11-2017 செவ்வாய்க்கிழமைக்கானது உலக கிண்ண உதைப்பந்தாட்ட தேர்வு போட்டிகள். உலக கிண்ண உதைப்பந்தாட்டத்திற்கான தேர்வு ஆட்டத்தில் சுவீடனுடன் இடம்பெற்ற கடைசி மோதலில் இத்தாலி நேற்று சைபர் என்ற கோல் கணக்கில் சுவீடனை வெல்ல முடியாத ஆட்டத்தை ஆடியதனால் அடுத்த ஆண்டு ரஷ்யாவில் நடைபெறவுள்ள உலக கிண்ண உதைப்பந்தாட்ட போட்டியில் பங்கு பெற்ற முடியாமல் கவலையுடன் வெளியேற்றப்பட்டிருக்கின்றது. இன்றைய காலை இத்தாலிய பத்திரிகைகளில் ஒன்று முற்றாக கருப்பு நிறத்தில் அச்சடிக்கப்பட்டு இத்தாலிய மொழியில் முடிந்தது என்று தலைப்பிட்டிருக்கின்றது. உலக கிண்ண உதைப்பந்தாட்ட வரலாற்றில் 1958 பின்னதாக முதல் தடவையாக 60 காலத்தில் இல்லாத வரலாறாக இத்தாலி ஓர் உலக கிண்ண ஆட்டத்தில் இடம்பெறாமல் போயிருக்கின்றது. 1934-38-82-2006 ஆகிய ஆண்டுகளில் 4 தடவைகள் உலக கிண்ணத்தை கைப்பற்றிய நாடு இத்தாலி. 1930 உலக கிண்ணம் ஆரம்பித்ததில் இருந்து 3 தடவைகள் மட்டுமே இத்தாலி இல்லாத உலக கிண்ண ஆட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு தடவை உலக கிண்ண இறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற முடியாத காரணத்தினால் மிகப்பெரிய துக்க தினத்தை கொண்டாடி தோல்வியை தேசிய துயரமாக கொண்டாடிய நாடும் இத்தாலியே. ஆகவேதான் இன்றைய தினமும் அந்த நாட்டிற்கு பெரும் துயர தினமாக மாறியிருக்கின்றது. இத்தாலியின் கோல் காப்பாளர் ஜியான் லுகிகி ஃபூமன் மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கின்றார். 1997 இருந்து விளையாடும் இவர் இந்த தடவை உலக கிண்ண ஆட்டத்திற்கு போயிருந்தால் 6 தடவைகள் ஆட்டத்தில் இடம்பெற்றவர் என்ற உலக சாதனையை படைத்திருப்பார். 175 நாடுகளுக்கு இடையேயான ஆட்டங்களை ஆடிய இவருக்கு வயது 39. இதுபோல இப்போது வயதான இத்தாலிய பயிற்சியாளர் ஜியான் பீரோ வென்டூரா பயிற்சியாளர் பதவியில் இருந்தும் தூக்கப்பட இருக்கின்றார். இவருடைய நிறைவு காலத்தை வெட்டியாக்க முடியாது வெளியேறுகின்றார். இதுபோல இன்று அயர்லாந்தில் டென்மார்க்கும் அயர்லாந்தும் மோத உள்ளன. இந்த ஆட்டத்தில் யார் வெற்றி பெறுகின்றாரோ அவரே உலக கிண்ண ஆட்டத்திற்குள் சேர முடியும். ஆகவே இதுவும் பரபரப்பான ஆட்டமாக அமைந்திருக்கின்றது. விஞ்ஞானம் புற்றுநோயும் சிகிச்சையும். டென்மார்க்கின் சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சியினுடைய தலைவி மெட்டா ஃபிரெட்ரிக்சன் புற்றுநோய் தொடர்பாக உலக தலைவர்கள் சிந்திக்க வேண்டிய கருத்தொன்றை இன்றைய காலை தொலைக்காட்சிக்கு வழங்கியுள்ள செவ்வியில் தெரிவித்திருக்கின்றார். இப்போதைய ஆளும் வென்ஸ்டா அரசு புற்றுநோய் சிகிச்சைக்காக 2.2 பில்லியன் டேனிஷ் குரோனர்களை ஒதுக்கினாலும் கூட மேலும் 400 மில்லியன் குரோனர்களை அதிகமாக ஒதுக்கும்படி கூறியிருக்கின்றார். எதற்காக? புற்றுநோயானது சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு சிகிச்சைகள் ரீதியாக பல முன்னேற்றங்களை கண்டு வருகின்றது. எனவே சென்ற ஆண்டு புற்றுநோய் சிகிச்சையை விட இந்த ஆண்டு பல புதிய மாற்றங்கள் வந்துள்ளன. புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கும் தடயங்கள் இப்பொழுது மிக அதிகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆகவே தம்மிடம் வரும் நோயாளிகளுக்கு புற்றுநோய் வரக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதை நுண் அறிவாலும் செயற்பாட்டின் பொறுப்புணர்ச்சியாலும் வைத்தியர்கள் இலகுவாக கண்டுபிடித்து மனிதர்களுடைய உயிர்களை காப்பாற்றிவிட வழி இருக்கின்றது. அவ்வாறு கண்டுபிடிக்க தவறி இருந்தால் அத்தகைய வைத்தியரின் கல்வி பின்புலம் போதியது அல்ல. உடனடியாக சிறப்பு பயிற்சி பட்டறைக்கு அவர் அனுப்பப்படுவார். டென்மார்க் ஒவ்வொரு 4க்கு ஒரு புற்றுநோயாளிகள் உரிய காலத்தில் கண்டுபிடிக்கப்படாத காரணத்தினால் அவர்களுடைய வாழ்க்கையை துயரமாக முடிக்கின்றார்கள். இதற்கு யார் காரணம்? வைத்தியத்துறையே காரணம். முனை மழுங்கிய வைத்தியத்துறையின் செயற்பாடுகளே காரணமாகும். என்னதான் விலை கூடிய கத்தியை வைத்திருப்பதாக பெருமை கூறினாலும் அந்த கத்தி கூர்மை இல்லாமல் மொட்டையாக இருந்தால் அதனால் என்ன பயன் என்பது இவருடைய பேட்டியின் சாராம்சமாகவும் இருந்தது. இன்றைய காலை உலக செய்திகளின் முக்கிய சுருக்க குறிப்புகள். மியன்மார் ராணுவம் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் மீது போர்க்குற்றம் இழைக்கவில்லை என்று சர்வதேச போர்க்குற்றச்சாட்டை மறுத்திருக்கின்றது. சிறுபான்மை மக்களை துடைத்தறிந்தனர் என்ற குற்றச்சாட்டை நிராகரித்திருக்கின்றார்கள். 2. ஆப்கானிஸ்தான் கந்தகார் வட்டகையில் தலபான்கள் பல்வேறு காவற்சாவடிகளையும் குறிவைத்து தாக்கியிருக்கின்றார்கள். இதுவரை 22 போலீசார் மரணித்துள்ளனர். 15 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். இந்த மோதல்களில் 40 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக ஆப்கான் அரசு கூறுகின்றது. 3. அமெரிக்க படைகள் எதிர்பார்த்ததை விட வேகமாக IS அமைப்பை அழித்து அவர்களுக்கு பின்னடைவை ஏற்பட செய்துள்ளன என்று அமெரிக்க படைத்துறை அமைச்சர் ஜிம் மெட்டிஸ் தெரிவித்திருக்கின்றார். சிரியா ஈராக்கில் மேலும் தாக்குதல்கள் தொடர்கின்றன என்றும் கூறுகின்றார். 4. ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச அணுசக்தி உருவாக்க கண்காணிப்பு பிரிவான IAEA ஈரான் மேலை நாடுகளுடன் செய்த ஒப்பந்தத்தை மீறி அணுகுண்டுகளை உருவாக்கும் முயற்சியில் இறங்கவில்லை என்று தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்க அதிபர் கூறுவதை போல ஈரான் 5+1 நாடுகளுடன் செய்த ஒப்பந்தத்தை மீறி நடக்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றது. இது அமெரிக்க அதிபருக்கு எதிரான கருத்தாகும். 5. ஈரான் ஈராக் எல்லை பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் இறந்தோர் தொகை 430 உயர்ந்திருக்கின்றது. 7,000 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். சர்வதேச செஞ்சிலுவை சங்க உதவிகளுடன் போயிருக்கின்றது. இன்னமும் இடிபாடுகளுக்குள் இருந்து பலர் மீட்கப்படவில்லை. அருகில் நெருங்கினால் சிறிய அதிர்வுகளை ஏற்படுத்தினாலே போதும் சரிந்து விழ தயாராக பல கட்டிடங்கள் நிமிடத்துக்கு நிமிடம் வெடிப்போடிக்கொண்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 6. கூகுள் நிறுவனம் யூடியூப் காணொளி இணைய பக்கத்தில் வெறுப்பூட்டும் காணொளிகளை தீவிரவாதிகளின் காணொளிகளை எல்லாம் அகற்ற இருக்கின்றது. சிறப்பாக அமெரிக்கா பிரிட்டன் நாடுகளில் உள்ளோரை குறிவைத்து பயங்கரவாதிகள் செய்யும் பிரச்சார காணொளிகள் அப்புறப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேத்துறை.
சிரமங்களை கடந்தால்தான் சிகரங்களை தொட முடியும் என கூறிக்கொண்டு இன்றைய சங்கநாதத்தை பயனுள்ள செய்த திரு முத்துக்கண்ணன், திரு டேனியல் பிரான்சிஸ், திரு அற்புத சிங்கம் ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் நான் டேனி டேனியல். நன்றி, வணக்கம்.